சதாதிபரு திரையும் கணபதி பீடத்ரயம் பைரவம் சித்தௌகம் மடகத்ரயம் பதைவம் ருதிக்ரமம் மண்டலம் வீராந்தியக்தகதுர்கரட்டிரவதம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன்மாதி நிமந்திரராஜசைதம் வந்தே குரோர் மண்டலம் சிந்தூராருண விக்கிரகாம் கணயனாம் மாணிக்கமௌலிஸ்வதத்தாராநாயகசேகராம் ஸ்ரிதம் ஸ்ரீமாவீரவட்ரோவாம் பாணிபூர்ணரத்தகம் ரத்தோஸ்பதம் விபிரதீம் சௌமியாம் ரத்னகடத்தரக்தரணாம் தியாயேத் பராமம்பிகாம். நவவித்ரமபிம்பஸ்தீன்யக்காரிரதநக்ஷதா சுத்தவித்யானுகுராகாரத்விஜபங்கித்வயோஜ்வலா கற்பூர வீட்டிகா மோதசமாகர்ஷி ஜிகந்தரா நிஜ சல்லாப மாதுரிய விநிர்பத்தித கச்சதி. அம்பாண்டிய ஒரு வைபவம், அத வாக்தேவி வாக்தேவிகள் அவளுடைய பாக்கியத்தினால அம்பாளுடைய கட்டளை அவாளுக்கு சேர அத ரொம்ப வசதியா நினைத்து அங்கெங்க இருக்கக்கூடியதான அப்பொழுது ஞாபகம் வந்ததான சில நாமாக்களை நமக்கு எடுத்து கொடுத்த. அம்பாளுடைய நாமாக்கள் கோட்டி கோட்டி சகா இருக்கு. அவைகள்ல தேசாம் இதம் முக்கியதவம் ரொம்ப முக்கியமான நாமாக்கள், முக்கியமான பத்து சரஸ்நாமங்கள் கங்கா பவானி காயத்ரி காளி லட்சுமி சரஸ்வதி அப்படி சியாமலா லலிதா தத அப்படின்னு பத்து சரஸ்நாமங்கள் முக்கியமாக இருக்க அதுல இது ரகசிய நாம ஸ்தோத்திரம்னு பேரு. இதுக்கே ரகசியம்னு வந்திருக்கு, பேருமுன பேரு மட்டும் இல்ல, இதுல நிறைய விஷயங்கள் ரகசியமாக இருக்கு. உபாசனா தத்துவங்கள் வேதாந்த தத்துவங்கள் இவைகள்லாம் இங்கே சேர்ந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடியதான அந்த உயர்ந்ததான நாமாக்கள்ல அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை சொல்லக்கூடியதான நாமாக்களை கேட்டு பார்த்துட்டு இருக்கோம். என்ன அம்பாள் புறக்கிறப்பே சித கிரகுண்ட சம்பூதா அப்படின்னு அக்னிகுண்டத்திலிருந்து பிறந்தா. அதனால அக்னிகுண்டத்திலிருந்து பிறந்ததுனால முதல்ல தலை வழியில வந்தது, அதனால முதல்ல அந்த கிரீட்டம் அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படி வரிசையா சொல்லிட்டு வர்றார். அத வரும்பொழுது அம்பாளுடைய பற்களை பத்தி சொன்னார், பற்களுக்கு மேல இருக்கக்கூடியதான உதடுகளை பத்தி சொன்னார். என்ன அந்த உதடுகள் இருக்க, அதுக்கு உலகத்துல வேற எதுக்குமே ஒரு உபமானம் இல்லை. அதனாலதான் அம்பாளைய அனுபமான்னு சொல்ல போறோம். எதற்கும் உபமானமே இல்லாதான ஒரு ஸ்வரூபம். அவைகளிலும் சில பதார்த்தங்களை உபமானம் நினைச்சே பார்க்க முடியாது. சிலதெல்லாம் தேடி பார்க்கலாம், தேடி பார்த்து இல்லைன்னு சொல்லலாம். சிலதுக்கு வந்து பார்க்கும்பொழுதே அது உபமானமே இருக்க முடியாது அப்படின்னு தெரியல. அப்படிப்பட்டதான ஒரு சொரூபம் அம்பாளுடைய சொரூபம் வாக்தேவிகளே சொல்லிவிட்டா. அனாகலிதசா திருஷ்ய திபுக ஸ்ரீ விராஜிதா அம்பாளுடைய மோகாக்கட்ட இருக்க இந்த திபுக்கம், அதுக்கு உலகத்துல எங்கேயுமே சாதிருஷ்யம் நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரியே அம்பாளுடைய உதடுகளுக்கு சொல்லும் பொழுது நவவித்ரும பிம்பஸ்ரீன்யக்காரிரதநச்சதா நவவித்ரும அப்பொழுது பிறந்ததான பவழக்கொடி போன்றதான அப்படிங்கிற பவழக்கொடி பிறக்கும் பொழுது சிவப்பா பிறக்கும், நல்ல சிவப்பா பிறக்கும். ஆனா அந்த கொடியானது கொஞ்சம் முத்தின பிறகு அதனுடைய கலர் குறையும். அதுக்கப்புறம் திருப்படியும் மறுபடியும் முழுக்க முத்தின்னு வச்சுங்களேன் நல்லா ரெட் ஆயிடும். அதனுடைய சுவாவம் அப்படி. அதுல அப்பொழுது பிறந்ததான வித்ரும நவ வித்ரும ஒண்ணு பிம்பஸ்ரீ பிம்பம்னு சொன்னா கோவப்பழம். அது மாதிரி ஞக்காரிரத நச்சதா அவனிடையும் தூக்கி போட்டு இதெல்லாம் ஒரு உபமானமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடியதாக அம்பாளுடைய உதடுகளை இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த உதகுகளை சொல்றதுல ஒரு தாத்பரியம் என்னன்னு பார்க்கணும். அம்பாளை வந்து சொல்லும் பொழுது நாம என்ன பண்றோம், வாக்ரூபிணியாக சொல்லிருக்க, மாத்ருகா வர்ண ரூபிணி, அம்பாளுடைய சுரூபம் என்ன, மாத்ருகா சுரூபம், அம்புல இருந்து ஷம் வரைக்கும் இதுதான் அம்பாளுடைய சுரூபம். என்ன சார் இப்படிங்கிற எழுத்தா போய் அம்பாளுடைய சுரூபம் எழுத்த பாருங்க, ஆறந்து ஆரம்பிச்சு வரிசையா சொல்லிட்டே வருங்க, கடைசி எழுத்துன்னா அ, முதல் எழுத ஆலருந்து ஆரம்பிச்சு ஆ வரைக்கும், அதுக்கப்புறம் லான் இருக்கு, இது யாரெல்லாம் இருக்கு, இந்த லாவும் அந்த லாவும் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஷான்னு சொல்ற, அது காவும் ஷாவும் சேர்ந்ததுனால ஷா. இன்னும் சில பேர் ஞான்னு சொல்ற, ஜாவும் ஞாவும் சேர்ந்தா ஞான் ஆச்சு. சில பேர் திரான், அதுக்கு மேல ஒரு எழுத்த சொல்ற, அது தகாரமும் ரேகமும் தெரியுது. இப்படி மேல இருக்கக்கூடியதான எழுத்துகள், அதோட மட்டுமல்ல பஞ்சசஷ்டி மத அக்ஷராக சம்புமதே ஸ்திதா அப்படின்னு ருக்வேத பிராதிசாட்சியத்தில் 65 சில பேர் என்ன சுவாமி நம்ம 51 திண்டாடுறோம், அதுக்கு இப்போ இருக்கு பிராதிசாட்சியத்தில் எல்லாம் உண்டு. பிராதிசாட்சியம்னு வேதத்தை சொல்லும் பொழுது இது போல சில அக்ஷரங்கள் சொல்லுவோம், ஆனா அத்தனை அக்ஷரங்களும் நம்ம மேல வந்த அக்ஷரங்களை தவிர பேசிக்கா இருக்கிற அக்ஷரங்கள் அகாரத்துல இருந்து அகாரம் வரைக்கும், அதுல அகாரத்துக்கு அனுத்தரம் முழுது என்ன சார், எல்லா எழுத்தும் அகாரத்துக்கு பின்னால தான் இருக்கு, அது எல்லாமே உத்தரமா இருக்கு, அதுக்கு அகாரத்துக்கு மட்டும் ஏன் அனுத்தரம்னு சொல்லியிருக்கேன். அது அனுத்தரம்னு என்ன அர்த்தம் தெரியுமா, அது எதுக்கும் மேல இல்ல, அதுக்கு முன்னால வேற எழுத்து இருந்ததுன்னா அதுக்கு பின்னால ஆ இருக்குன்னு சொல்லலாம், அதுக்கு முன்னால வேற ஒண்ணும் இல்ல, அதனால அது அனுத்தரம் அப்படின்னு ஒரு விவகாரம் சொல்றது. இந்த ஆலருந்து ஆரம்பிச்சு கடைசி எழுத்து என்ன, ஹா வரைக்கும், ஆலருந்து ஹா வரைக்கும் பிரத்யாகாரம் நியாயம்னு பேரு வியாக்கரணத்துல, இங்கிருந்து அங்க வரைக்கும் போனில என்ன, அதான் அம்பாளுடைய சுரூபம். டோட்டலா என்ன அகம் அப்படின்னு, ஆல இருந்து ஹா வரைக்கும் அகம் சுரூபம், அந்த அம்பாள் தான் நீங்க அகமித்யே பவானி. அப்ப என்ன, இந்த ஜீவனே அம்பாளுடைய சுரூபம், ஜீவனே அம்பாளுடைய சுரூபம்னு சொல்றாங்க சுவாமி மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியமானது எங்க உண்டாகிறது, எங்க அது வெளியில வர்றது, குருமுகமாக உபதேச ரீதியாக வருது. அந்த குருவையும் நம்ம அம்பாள்னு சொல்லிருக்கோம், எங்க சொல்லிருக்கேன், குருமூர்த்தே ஸ்வம் நமாமி காமாட்சி அப்படின்னு குருமூர்த்தியா சொல்லிருக்கேன். நீங்களும் குருவும் அம்பாளும் மந்திரமும் ஒண்ணுன்னு தியானம் பண்ணும், இதுதான் சதுர்வித ஐக்கிய அனுசந்தானம். சதுர்வித ஐக்கிய அனுசந்தானம் அது வரும்பொழுது சொல்றேன். இப்ப இப்படி அந்த மாத்ருகா ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அந்த எழுத்துகள், அது எங்கிருந்து வெளியில வர்றது, பராபசந்தி மத்தியமா வைக்கரி எனக்கூடியதான நான்கு வடிவங்களாக உதடிலிருந்து வெளியில வரும்பொழுதுதான் அதனுடைய சப்தஸ்வரூபம் நமக்கு தெரியுது. வயசுக்குள்ள அது இருக்கும் பொழுது தெரியல. நாபி கிருத் கண்ட ரத்தனா, நாபி என்ன, இதயம் என்ன, கண்டம் என்ன, நாக்கு என்ன, தலை என்ன, மூர்தா இச்சுகிசானாம் தாலு ருட்டுகட்டானாம் பூர்தா ருசுலசானாம் தந்தா அப்படின்னு சில சில எழுத்துகள்லாம் சில சில இடத்துல இருந்து வருது. இப்ப அந்த எழுத்துகள்லாம் புறக்கக்கூடியதான் இருந்தால் ரொம்ப முக்கியமானது என்ன, அமிர்த பீஜம், அதான் வம்முன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த வா எங்க சார் வருது, வா சொல்லி பாருங்க, வா வகாரஸ்ய தந்தோஷ்டம், இந்த பல்லும் மேல இருக்கக்கூடியதான பல்வரிசையும் கீழே இருக்கிற உதடும் தொட்டாதான் வான்னு சொல்ல முடியும், இல்ல என்ன நீங்க ஆதான் சொல்ல முடியும். இந்த வாங்கிறது அமிர்த பீஜம், வம் அமிர்தாத்மனே அமிர்தனை வேத்தியங்கள் பயாமி நம அப்படின்னு வம்னு சொல்லியா, தியாகராஜ யோக வைபவம் பவம் வம்னு சொல்லியா, அந்த வம் எனக்கூடியதான அமிர்த வீதத்தை உட்பட வரக்கூடியதான அந்த எழுத்து இருக்கு, அவைகள்லாம் அம்பாளுடைய சுரூபம். அது ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியதான் இந்த அம்பாளுடைய உதடுகள் இருக்கு பார்த்தேல, அந்த உதடுகளுக்கு திருஷ்டாந்தமே சொல்ல முடியாது அப்படின்ற. உதடுகளுக்கு சாதிருஷ்யம் சொல்றேன், உங்க உதடு இப்படி இருக்குன்னு நான் சொல்றேன், ஆனா அதுக்கு சொன்னதுக்கு முன்னால ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன், இதுவரைக்கும் உங்களுடைய சிருஷ்டியில நீரை 74 புவனங்களை சிருஷ்டி பண்ணியிருக்கேன், பல பதார்த்தங்கள் அதை ஏழு பண்ணியிருக்கேன், சிலது இருக்கு சிலது போச்சு சிலது உண்டாக போறது, எத்தனையோ பதார்த்தம் யாழி எல்லாம் இப்ப இருக்கோ போயிடு, டைனோசர்லாம் இருக்க போயிடு, சில பதார்த்தங்கள் இல்ல இருந்து போச்சு, சில பதார்த்தங்கள் புதுசா வரப்போறது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால அல்லது 100 வருஷத்துக்கு முன்னால டிவி இருந்ததோ இப்ப வீடு முழுக்க தான் இருக்கு, செல்போன் இருந்ததோ மனுஷியாளுக்கு அதிகமா இருக்கிற பொருள் என்ன, பாரத தேசத்துல செல்போன் கிராமத்தை. அப்ப என்ன இவைகள்னா ஒரு காலத்துல இல்ல அவைகள் இருந்தது. இது மாதிரி சில பொருள்கள் இருந்து போனவை, சில பொருள் சில பொருள்கள் இப்பொழுது இருக்கிறவை, சில பொருள்கள் இனிமேல வரக்கூடியவை. ஆனா அவைகள் எதுவுமே உங்களுடைய உதவிகளுக்கு திருஷ்டாந்தமாக சொல்ல முடியாது, அதுக்கு உபமானத்தை சொல்ல முடியாது, அதுக்கு சமானமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆகையால் அம்மா நான் உங்களுக்கு திருஷ்டம் உங்களுடைய உதடுகளுக்கு திருஷ்டாந்தத்தை கூறணுமே என்றால் அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்றேன், பிரவக்ஷே சாதிருஷ்யம் ஜனயது ஃபலம் வித்ருமலதா, வித்ருமலதா அந்த பவழக்கொடி பழத்தை உண்டு பண்ணட்டும். ஏன்னா பவழக்கொடியில பழம் இல்லை, அதனால பவழக்கொடி வெறும் கொடித்தான், அந்த கொடியை கட் பண்ணித்தான் நீங்க பவழமாக பண்ணிட்டு இருக்க, பவழக்கொடி பழத்தை உண்டு பண்ணட்டும், பழுக்கட்டும், வெறுமன பழுக்கட்டும் முத்தட்டும் அர்த்தம் வந்துடும், அதுல பழம் உண்டாகட்டும், அது உண்டாகுமையானால் அதை உங்களுடைய உதடுகளுக்கு திருட்டாந்தம் சொல்றேன், இப்ப சொல்ல முடியாது. சரி அதுதான் சொன்னேன், பிம்பத்தை சொல்லலாமோ கோவப்பழத்தை திருட்டாந்தமாக சொல்லலாமோ அப்படின்னா, பிம்பம் தத்பிம்ப பிரதிபலனராக தருணிமம், அந்த கோவப்பழம் இருக்க தங்களுடைய உதடனுடைய பிரதிபிம்பம் எழுந்ததுனால சிவந்தது. என்ன முதல்லயே சிவப்பா பிறக்கலையே, அது பச்சையன்னா பிறந்தது, பச்சையா பிறந்து ஔபாதிகமான ஸ்வரூபத்தினால சிவந்தது. உபாதி என்ன, உங்களுடைய உதடுதான். எப்படி பிள்ளையாருக்கு மேல செம்பருத்தி புஷ்பம் வச்சா ஒரு அம்மா, பக்கத்துல என்னன்னு சிவலிங்கம் இருக்கு, இந்த சிவலிங்கம் ஸ்பட்டிகத்தினால பண்ணப்பட்ட லிங்கம், இந்த செம்பருத்தி புஷ்பத்தை வச்சதுமே சிவலிங்கம் சிவப்பா போயிடுச்சு. சுவாமி சிவலிங்கத்துக்கு யாரும் பெயிண்ட் அடிக்கலையேன்னார், இல்ல இல்ல பக்கத்துல அந்த செம்பருத்தி புஷ்பம் ஹைபிஸ்கஸ் வச்சதுமே இது என்ன ஆச்சுன்னார், இது எப்படி சிவந்ததோ அதே போல அம்பாளுடைய உதடுக்கு சமீபத்துல வந்ததுமே அதனுடைய பிரதிபிம்பம் வந்ததுமே இதுவும் பழுத்து பத்து இல்லன்னா பிறக்கப்போ சிவப்பா பிறக்க வேண்டியதா, பிம்பம் தத் பிரதிபிம்ப பிரதிபலனராக தருணிமம், துலாயா துலா மத்தியாரோடும் கதமைவன் அலச்சேத கலையா, இது அம்பாளுக்கு அம்பாளுடைய உதவிகளுக்கு சமமா இருக்குன்னு சொல்றதுக்கு அது வெக்க பண்ணும்னு, ஆகையால் நிச்சயமா இல்லை அப்படின்னு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்க. அதே மாதிரி நவவித்ரும பிம்பத்தை இது வரைக்கும் சொன்னோம், அதுக்கப்புறம் சுத்த வித்யாங்குராகார த்விஜபங்கி த்வயோஜ்வலா, சுத்த வித்யாங்குராகார சுத்த வித்யா எனக்கூடியதான அங்குரங்கள் முளைகள் அது மாதிரி இருக்கக்கூடியதான ஆகார த்விஜ பங்கி த்வயோஜ்வலா, த்விஜ பங்கி த்விஜம்னு என்ன பற்கள், பற்களுடைய வரிசை, அம்பாளுடைய வாக்குல நம்ம மாதிரி 16, 16, 32 பற்கள் இருக்க, இந்த பற்கள் எல்லாம் எப்படி வந்திருக்கு, பிறக்கப்ப இருந்ததா இல்ல, எப்ப பிறக்கிறது, கொஞ்ச நாள் ஆனப்புறம் பிறக்க, 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனப்புறம் பிறக்கிறது. அது எப்படி பிறக்கிறது சார், அந்த மேல அந்த உதடுகள் இருக்கு இல்லையா, அது உள்ள இது அதுல இருந்து அந்த உடச்சிருந்து பிச்சுண்டு வெளியில வருது, உள்ள இருக்கக்கூடிய சதையான ஒரு பாகத்தை ஈருன்னு சொல்றேன், அந்த ஈரை உடச்சுண்டு வெளியில வருது. வெளியில வரும்பொழுது எப்படி இருந்தது, கொஞ்சமா எட்டி பார்த்தது, அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் ஆனப்புறம் கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் என்னாச்சு, சில பற்கள் அப்படியே ரெண்டா வரா போல இருக்கு, அப்படி இருக்கு. இது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தார் வாக்தேவிகள். அம்மா முதல்ல சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி த்வயோஜ்வலா, சுத்த வித்யேங்கிற எனக்கூடியதான அங்குரம், சுத்த வித்யை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். மெய்யெழுத்து இல்லாததான ஒரு அம்சம், அது ஒரு வித்யா இருக்கு, அது ஒரு மந்திரம். அந்த மெய்யெழுத்துகள்லாம் கால இருந்து அரைஞ்சு காக்கா காக்காங்க, இவங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வெறும் அச்சுகள் தான் இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு மந்திரத்துக்கு சுத்த வித்யான்னு பேர். ஏன்னா மெய்யெழுத்துகளுடைய சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடியதான ஒரு மந்திரம். அந்த மந்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு தான் மற்ற மந்திரங்கள்லாம் உண்டாச்சு. நீங்க சொல்லக்கூடியதான பாலா மந்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமும் அது உண்டாச்சு. அப்படிப்பட்டதான ஒரு சுத்த வித்ய இருக்க, அந்த சுத்த வித்யை தான் அங்குரம். பாலான்னு ஒரு மந்திரம் இருக்க, அது என்ன? அது அங்குரம் இல்லத, அது பீஜம். ஆனால் தான் இங்கிலீஷ் புத்தகங்கள்லாம் பார்த்தேன்னா இட் இஸ் சீட் மந்திரா, சீடு கட்டர் அப்படிங்கிற, அது பீஜ மந்திரம். பீஜம் வேற, அங்குரம் வேற. பீஜம்ங்கிறது வெத, அங்குரம்ங்கிறது மொழை, அதுல இருந்து வெளியில வந்திருக்கு. இந்த சுத்த வித்யாங்கிறது என்ன பண்றது? அவித்திய போக்கக்கூடியதான சுத்த வித்ய. எப்பொழுது இந்த ஜென்மாவில பாலா மந்திரம் உங்களுக்கு வந்தாச்சோ, அந்த குருமுகமாக பாலா மந்திரம் வந்ததோ, அதற்கு பிறகு என்ன ஆறது? இந்த ஜென்மாவில உங்களுடைய அஜ்ஞானம் நீக்கப்படும் அப்படிங்கறது தெரியல. ஆகையால் அந்த வித்யான இந்த பாலா மந்திரமானது ரொம்ப வசதி, அதுக்கும் காரணமா இருக்கக்கூடியது சுத்த வித்ய. இந்த வித்யைகள் இருக்கு பார்த்தா, சுத்த வித்ய எனக்கூடியதான அங்குரத்தை ஆகாரமாக உள்ளதான த்விஜ பங்கி த்வயோஜ்வல, த்விஜ பங்கி பற்களுடைய வரிசைகளை உடையவள் அப்படின்னார். இந்த சுத்த வித்யா நான் சொன்னேன், இது என்ன பண்றதுன்னு, இந்த தத்துவங்களை சொல்லும் பொழுது வித்யான்னு ஒரு தத்துவம், அவித்யான்னு ஒரு தத்துவம், மாயா கல ராக கால அவித்யா ராக கால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க ஒண்ணு இருக்கு, பின்னால ஒரு அவித்யான்னு ஒண்ணு இருக்கு. என்ன சார் தத்துவங்களையே, வித்யான்னு ஒரு தத்துவம், அவித்யான்னு ஒரு தத்துவம் அப்படின்னு, அதுல வித்யாங்கிற ஒரு தத்துவம் இருக்கு பார்த்தா, இதுதான் சுத்த வித்யா. இந்த 36 தத்துவங்கள் இவைகள்லாம் உபாசனா மார்க்கத்தில் தான் உண்டு. வேதாந்தத்துல ரெண்டே தத்துவம், திருக்குன்னு ஒண்ணு, திருஷ்யம்னு ஒண்ணு. திருக் திருஷ்யம் தான் அதுல, அதுல திருக்கு திருஷ்யமாகாது, திருஷ்யம் திருக்காகாது. திருக்கொண்டுதான் நித்தியம், திருஷ்யம் இல்ல. இது எப்படி இருக்குன்னு இப்ப என்ன பண்றோம், அந்த திருஷ்யத்தை நம்ம 36 பிரிச்சிருக்கோம். அந்த 36 திருஷ்ய பதார்த்தங்கள் இருக்கல்லவா, அதுல ஒன்னு வித்யா ஒன்னு அவித்யான்னு சொல்லிருக்கேன். இது என்ன பண்றது? இந்த வித்யான்னு இருக்க பத்தில, இதுதான் பிரம்மஸ்வரூபம், அம்பாளுடைய சுரூபம். அவித்யான்னு ஒண்ணு இருக்க, இதுதான் அஜ்ஞானம்னு சொல்ற வேதாந்திகள். இது அக்யாதிர் எதின் அக்யாதிஹி, அஜ்ஞானமானது தெரியலேன்னா அவசேஷியதே பிரதிபிஜையில சொல்ற அக்யாதிர் எதின் அக்யாதிஹி. உங்களுக்கு அஜ்ஞானம் தோணலேன்னு வச்சுங்களேன், அப்புறம் என்ன சார் தோணலன்னா இல்லேன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பிராதீசிகமான பதார்த்தம், சாட்சி பாஷ்யமான பதார்த்தம். குடம் இருக்கு நான் பார்க்கலன்னு சொல்லலாம், தலைவலி எனக்கு இருக்கு நான் எனக்கு தெரிஞ்சுக்கலன்னு சொல்ல முடியுமா? நீங்க யாராவது சொல்லுவேல சார், எனக்கு தலைவலி இருக்கு ஆனா நாட் அவேர் ஃபிட்னு சொல்லுவிடும், சொன்னா இல்லேன்னு அர்த்தம். விவகாரம் என்ன, சில பொருள்கள் இருந்தால் அவசியம் காணப்படும், அது இல்லை என்றால் அது அது காணப்படலைன்னா இல்லேன்னு அர்த்தம். அது போல பதார்த்தம் இந்த அஜ்ஞானம். ஆகையால் அக்காதிர் எதின் அக்காதிஹி, அஜ்ஞானம் உங்களுக்கு தெரியலன்னா அஜ்ஞானம் இல்ல. அஜ்ஞானம் இல்லைன்னு என்ன சார் இருக்கு? காதிரே அவசேஷியது, என்ன மிச்சம் இருக்கு? ஞானம் தான் இருக்கு. அக்காதிர் எதின் அக்காதிஹி காதிரே அவசேஷியது, காதிஷ்டே அஜ்ஞானம் தோணித்துன்னு வச்சுங்களேன், காதிரு பத்வா அஜ்ஞானம் தோன்றதோ இல்லையா, தோணித்துன்னு என்ன அர்த்தம்? அறிவோ இல்லையா, அறிவுதான் இருக்கு, அஜ்ஞானம் ஏது இருக்குனர். என்ன சொல்ல போறேன், எப்படி சொன்னாலும் அவர் சொன்னதான் இஷ்டம் சார், உங்களால ஒன்னும் மாத்திக்க முடியாது. இந்த சுத்த வித்யான்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது எப்பொழுதும் உங்கள் இடத்துல இருக்கு, உங்களை விட்டு போகாது. அந்த அறிவு ரூபமா உங்களிடத்துல இருக்கு. அறிவுல வந்து சிலது என்ன சொல்ற, இது பரோட்ச ஞானம், இன்னொன்னு அபரோட்ச ஞானம். கதைய விடுறல் சார், ஞானம் எங்கேயாவது பரோட்சமா இருக்குமா? குடம் தெரியலாம், குடம் தெரியாம இருக்கலாம், ஞானம் இருக்கு, ஞானம் தெரியலேன்னு எங்கேயாவது ஒரு கண்டிஷன் சிச்சுவேஷன் வந்திருக்கா உங்களுக்கு? ஆனா பரோட்ச ஞானம் சொன்னா கேட்டுட்டே இருக்கல. பரோட்ச ஞானம் என்ன, எந்த பொருள் பரோட்சமா இருக்கோ அதை பத்தினதான ஞானத்துக்கு பரோட்ச ஞானம்னு பேர். ஞானத்துல பரோட்சா பரோட்சம் இல்ல, பொருள்ல பரோட்சா பரோட்சம் இருக்கு, அது என் கண்ணுக்கு எதிர்க்க இல்லாததான பொருளை பற்றியதான அறிவு பரோட்சம் ஞானம். இதுதான் பரோட்சம் அபரோட்சம் அப்படின்னு ஞானத்துல சொல்லிட்டு இருக்க மனுஷன் இருக்கட்டும். ஆனா இப்ப என்ன பண்றது இப்படின்னு சொன்னா, அந்த அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்க, அதை நீக்கக்கூடியதான வல்லமை உள்ளதான ஞானத்துக்கு சுத்த வித்யான்னு பேர். சுத்த வித்யாங்குற ஆகார அது உங்களிடத்துல முளைக்கிறதுக்கு வேண்டியதான ஆகாரம். ஞானத்துக்கு தான் நம்ம ஆகாரம்னு சொல்லுவோம், கடாகாரம் படாகாரம் அப்படி. ஞானத்துக்கு சொந்தமாக ஆகாரம் இல்ல. ஞானத்துக்கு எப்படி ஆகாரம், ஞானத்தினுடைய ஆகாரம் விஷயத்தினால. பொருள் இருந்தா பொருளுடைய உருவத்தை ஞானத்தை எடுத்துக்கும். ஜலமானது எந்த பாத்திரத்துல விடுறீங்களோ அந்த பாத்திரத்தினுடைய உருவத்தை அதை எடுத்துக்கிறது. தட்டில விட்டேன்னா தட்டு மாதிரி இருக்கு, டம்ளர்ல விட்டேன்னா டம்ளர் மாதிரி இருக்கு, செம்பு செம்புல விட்டேன்னா செம்பு மாதிரி இருக்கு. ஆகையால் இந்த ஞானம் என்ன, விஷய கிரதம் வசுதா அதுக்குல நிராகாரம். ஞானத்துக்கு வசுதா நிராகாரம், அதுக்கென்று தனியான உருவம் இல்லை, வஸ்து கிருதமாகத்தான் இருக்கு. அப்படிப்பட்டதான அது சுத்த வித்யாங்குற ஆகார. சுத்த வித்யா ஞானஸ்வரூபம் எனக்கூடியதான். இந்த இந்த பிறவியில உங்களுக்கு ஞானம் வருவதற்கு வேண்டியதான யோக்கியதை வந்திருக்கு என்று காமிக்கிறதுக்கு இந்த மந்திரம் உபயோகப்படுறதாம். சுத்த வித்யாங்குற ஆகார த்விஜ பங்கி த்வயோஜ்வலா. அப்படிப்பட்டதான த்விஜ பங்கி, பல்களுடைய வரிசையை பற்களுடைய வரிசையை உள்ளவள் அப்படின்னு முதல்ல ஒரு அர்த்தம் சொன்னேன். அதான் முதல்ல சுத்தாயாக அவித்யாமல பிரதிஸ்பர்தின்யாக வித்யாயாக ஷோடசி ரூபாயாக. ஏன் ஷோடசின்னு போட்டார்னா, ஷோடசி மந்திரம் வசதி பல் பதினாறு வரிசைகள், பதினாறு பல் இருக்கு, அதனால ஷோடசி வித்யாயா அதுவும் சுத்த வித்யி தான். பாலா மந்திரம் தான் பத்ரிசி மந்திரம், பத்ரிசி மந்திரம் தான் ஷோடசி மந்திரம், எல்லாம் ஒரே தத்துவம் தான். இது சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அப்பொழுது பிறந்தது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் எவரமானல அப்படி. ஏன்னா திரிதசாலோ இல்லையா தேவதைகள், மூணு தசை சொல்லணுமோ இல்லையா, ஆனா தான் பாலான்னு ஒண்ணு, பத்ரிசின்னு ஒண்ணு, ஷோடசி சார் அதுக்கு மேல இருக்கே பராம இருக்கேன் பராமு சொல்லிட்டேன். பராம என்ன, இதை தாண்டினதான் இருக்கும், இவைகளுக்கு அப்பாற்பட்டதுங்கிற ஒரு அர்த்தம். ஆனா வசுதா இதனுடைய ஸ்வரூபம் என்ன, இந்த மூணு தான். ஆகையால் சுத்த வித்யாங்குராகார அங்குராணாமிவ ஆகாரஹா ஸ்வரூபம் யஸ்ய சஹா த்விஜபங்கித்வயேன தந்தபக்தி யுகலேன உஜ்வலா சோபமானா. ஸ்ரீமாதுர்ஹி அம்பாளுக்கு மூலாதாராதிபியா பராபஸ்யந்தியாதி க்ரமேணா. இப்ப நான் பல்லு சொன்னேன், அதுக்கு த்விஜம்னு பேருன்னு சொன்னேன், ரெண்டு தரம் முளைச்சது, ரெண்டு தரம் த்வீன ரெண்டு தரம் ஜான்னா பிறந்தது. எங்கெங்க ஜா வந்ததுன்னா பிறந்ததுன்னு அர்த்தம். சரோஜா சரஸ்ல இருந்து பிறந்தது சரோஜா தாமரை, சேத்துல இருந்து பிறந்தது பங்கஜா, யாராவது நமக்கு பங்கம் பங்கஜம்னு பேர் வச்சுட்டாங்க, சேத்துல இருந்து பிறந்தேன் கேட்காதியோ அப்படின்னு பங்கத்தில பங்கஜம், சரோஜில இருந்து பிறந்ததுனால சரோஜம், அப்படி மார்பில இருந்து பிறந்தது உரோஜம். இப்படி சாதாரண ஒவ்வொன்றுக்கும் ஜான் வந்தாலே சமஸ்கிருதத்துல பிறந்ததுன்னு அர்த்தம். அஜான்னா பிறவி ஏற்றதுன்னு அர்த்தம். என்ன நாங்க விவகாரம் என்ன, அஜா பிறந்தது பிறக்காது பிறவி ஏற்றது பிரம்மம். அதே மாதிரி இங்க என்ன, இந்த அம்பாள் இந்த த்விஜம்னு சொன்னே பற்கள், அது எங்கிருந்து ஈருல இருந்து பிறந்தது, அந்த ஈருக்குள்ள இருந்தது, அதுல இருந்து கொஞ்சமா தொணித்து அது ஈரை உடச்சுன்னு வெளியில வந்தது. அப்ப வெளியில வர்றதுக்கு முன்னால ஈருன்னாச்சு கொஞ்சம் உப்பித்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில வந்து வெளியில வந்தவ தோணித்து, அதுக்கப்புறம் நல்லா வெளியில வந்தவ அந்த பல்லே ரெண்டா பிரிகிற மாதிரி ஆச்சு. இத த்விஜ பங்கி த்வயோஜ்வலா இப்படி நான் சொன்னோம்ல. இத என்ன சொல்ற, எப்படி முதல்ல அது அப்படி இருந்ததோ, சூட்சமாக இருந்ததோ, தெரியாமல் இருந்ததோ, அது கொஞ்சம் உபித்தோ, தபசாட்சியதே பிரம்மா ததோன்னமபிஜாயதே அன்னாத் பிராணோ மனசத்யம் லோகா கர்மசு காமிரதம். முண்டகோபனிஷத்து சொல்றது தபசாச்சியதே பிரம்மா, அந்த அஜ்ஞானத்தோட சங்கல்பம் பண்ணித்தான் நான் உண்டாவேன் அப்படின்னு அந்த சங்கல்பம் பண்ணி கொஞ்சம் உபித்தான். தபசாச்சியதே பிரம்மா தத்தோன்னம் அபிஜாயதே. அதுக்கு பிறகு அன்னம் உண்டாச்சு, அன்னா பிராணஹா ஹிரண்யகர்ப்பன் உண்டானார். ஹிரண்யகர்ப்பன் உண்டானார் அன்னா பிராணோ மன சத்யம் லோக கர்ம சுச்சாமிரதம் இவைகள்லாம் உண்டா இருக்கு அப்படின்னு சொல்லு. போர் ஸ்டேஜஸ், முதல்ல சங்கல்பம், கொஞ்சம் உபரது, அதற்கு பிறகு அது கொஞ்சம் வெளியில வருது, அதற்கு பிறகு நன்றாக காணப்படுகிறது. இப்படிதான் கல்யாண ஆனந்தனே முதல்ல அந்த வரன் இருக்கேன் பார்த்தேல, அவன் கொஞ்சம் சந்தோஷத்தினால உப்பரம். கல்யாணம் ஆனப்பறம் ஆண்கள் கொஞ்சம் குண்டாச்சுன்னா புத்திரோத்பத்தி ஏற்பட போறதுன்னு அர்த்தம். அதே போல ஸ்திரீகள் எழத்த புத்திரோத்பத்தி ஏற்படும். நான் சொல்லல, வைத்திய சாஸ்திரம் சொல்லு, எல்லாமே ஆயுர்வேதம். ஸ்திரீகள் எழச்சா புத்திரோத்பத்தி ஏற்பட போறது அப்படின்னு அர்த்தம். அதுக்காக இழக்கணும் சாப்பாடு போடாம பண்ண பொருள் நீங்க வேற, அது தானா நேச்சுரலா அப்படி இருக்கணும். அப்படி தபசா செய்யதே பிரம்மா ததோன்னம் அபிஜாயதே. அதே மாதிரியே முதல்ல என்னாச்சு, மூலாதாரத்துல அம்பாளுடைய சுரூபத்திலிருந்து ஷோடசி மந்திரம் ஆரம்பிச்சது. அது நாபீஸ்தரம் வரும் பொழுது கொஞ்சம் விஸ்தாரம் ஆச்சு, அது பத்திந்தி வடிவம் ஆச்சு. கழுத்து வரைக்கும் வரும் பொழுது அது மத்தியமாங்கிற சுரூபத்தை அடைஞ்சது. வாக்குல வழியில வரும்பொழுது வைகரியா ஆச்சு. இப்படி நாலு பாகங்கள் பிரம்மமானது எப்படி மாயோட சேர்ந்து ஈஸ்வரன் ஆனாரோ, ஈஸ்வரனோட சேர்ந்து சங்கல்பத்தை பண்ணி அபஞ்சீகிருத பஞ்சபூதங்களா இரண்டி கர்ப்பர் ஆனானோ, அதற்கு பிறகு பஞ்சீகரணம் பண்ணி எப்படி விராட் ஆனாரோ, அதே போல இது அர்த்த வடிவம். பொருளை பத்தி சொன்னேன், சொல்லை பத்தி சொல்லும் பொழுது என்ன, அர்த்த பிரபஞ்சம் உண்டு, சப்த பிரபஞ்சம் உண்டு. சப்த பிரபஞ்சம் பராபத்திய மத்தியமா வைகரிங்கிற ரூபமாக வந்தது. இது இந்த பற்களுடைய வரிசை, அம்பாளுடைய பற்கள் இது சொல்றது அப்படிங்கிற மூலாதாராதிபியா பராபத்தியந்தியாதி கிரமேண வைகரியாத்மனா முகாது நிஸ்ருதா சதி. வைகரி வரைக்கும் முகத்து வாயிலிருந்து வெளியில வரும் பொழுது ஷோடசி வித்யா, இந்த ஷோடசி வித்யா பஸ்கா பிறகு கர்ணாத் கர்ணோபதேசேன விஸ்ருதா அபூத். புத்தகத்தை பார்த்து படிக்கிறதில்லை, எங்கிருந்து கர்ணாத் கர்ணோபதேசேன குருமுகமாக வந்து உங்க காதல விழுந்து அப்படி தெரிஞ்சாதான் அதுக்கு பிரயோஜனம். அதுக்கு பவர் எப்படி வரும், அந்த குருமுகமாக இருந்து அவருடைய வாக்கில இருந்து வரணும். அதுக்கப்புறம் தான் உபதேசம் பேர், அந்த உபதேசத்தினால வெளியில வந்தது. விஸ்ருதா பூத் தத்ர சப்த பிரம்ம ரூபஸ்ய பீஜஸ்ய, சப்த பிரம்ம வடிவமா இருக்கிற பீஜம். சார் சப்த பிரம்மம்னு சொல்ல இது எங்கேயாவது இருக்கோ, இருக்கு மைத்ரேயி பிராமணத்துல அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசதமேதத்யதர்க்வேதோ இதர்வேதஸ்தானவேதோ அதர்வவேதஸ்யச்சாகல்போ வியாகரணம் நிருத்தோத்தம் நிருத்தம் சந்தோ ஜோதிஷமிதி. பிறகு சூத்ராணி வியாக்கியானானி அனுவியாக்கியானானி இஷ்டஞ்ச பாயிதஞ்ச வரிசையா சொல்லிட்டார் ஒரு பாட்டு. இவைகள்லாம் இந்த மகத்பூதமான பிரம்மத்திலிருந்து உண்டாச்சு. சோ சப்தம் இங்கிருந்து உண்டாச்சு, பிரம்மத்திலிருந்து உண்டாச்சு. அதான் சப்த பிரம்ம ரூபத்திய பீஜஸ்ய உச்சூனாவஸ்தா, கொஞ்சம் உபர நில பரா புடிதாவஸ்தா பத்தியந்தி. அந்த ஈறு கொஞ்சம் உபியிருக்க அது பராவம், அது அந்த ஈரை உடச்சுண்டு பல்ல வயல கொஞ்சம் எட்டி பாக்கிறது பார்த்தேடா, அப்படி தொட்டு பார்த்தா தெரியும் அந்த நிலைக்கு பத்தியந்தி. அத பாக்கலாம் முக்குளித்தாவியம், முக்குளித்த அவ்யக்தம், அது அப்படியே முக்குளித்தமாக ஒட்டின்றதுக்க அவ்யக்தமாக இன்னும் பல்லா என்னது அப்படின்னு தெரியாம அப்படி இருக்கு வச்சா, அது தளத்வயம் மத்தியமா சம்யக் விகாசேன நன்றாக மலர்ந்து பிரஸ்ருதம் மிதம் சம்சிருஷ்ட மூலம் தளத்வயம், இதுக்கு வைகரின்னு பேரு. ததேவச்ச அங்குர பத வாச்சம், இப்படி நன்றாக வளர்ந்த பற்கள். இந்த சொற்களுக்கு பற்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல்லு விழுந்து போயிடுதுன்னா சொற்கள் சரியா கேட்காது. அந்த வேதமானது சொல்லும் பொழுது அந்த அக்ஷர ஸ்புடமாக வரணும். நீங்க பேசும் பொழுதே ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா அது என்ன ஆகல, இதெல்லாம் வித்தியாசம் தெரியாது. அந்த வித்தியாசம் தெரியறது மட்டும் இல்லாமல் அது கேட்கிற பொழுது அதனுடைய வித்தியாசம் நன்றாக தெரியும். மந்திரோஹி நஸ்வரதோ வர்ணதோ வித்யா பிரயுக்தோ நதமர்த்தமாக. வேத மந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தினுடைய ஸ்வரமோ அதனுடைய எழுத்தோ கரெக்டா சொல்லணும். அதை ஒன்ன மாத்தி இன்னொன்னு சொல்லிவிட்டேன்னா அவ்வளவுதான், மாலினி ஹம்சினி மாதா புத்தர், மாலினி ஹிம்சினி மாதா புத்தர், உங்களை ஹிம்சம் பண்றவள அம்பாள், மாலினி ஹம்சினி மாதான்னு இருக்கணும். என்ன பண்றது இப்படி எழுத்த மாத்தி சொல்லப்படாது நீங்க. பாரியாம் ரக்ஷது பைரவி படிக்கிறப்ப பாரியாம் பக்ஷது பைரவின்ட்டான், அர்த்தம் இல்லாம அது தெரிஞ்சுக்காம சொல்லப்படாது. ஆகையால் எதுவும் குருமுகமாகத்தான் வாசிக்கணும். அது ஒரு தரம் ரெண்டு தரம் அவர் முகமாக வாசித்து அவருக்கு சொல்லி காட்டி அதுக்கப்புறம் தப்பு வரவே வராது. ஆனால்தான் வேதம் சொல்லி கொடுக்கிற காலத்தில் என்ன சுலபமா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்வரம் நன்றாக பிடித்து ஏற்பட்ட போதிலும் குருமுகமாக கேட்டுத்தான் சொல்லணும். உருத்திரன் உத்திரந்தார், அவரை என்ன பண்ணினார், இந்திரன் பிருஹஸ்பதியா பண்ணிட்டார். ஒரு நாளைக்கு பிருஹஸ்பதி வரார், குரு வரார், இந்திரன் முக்கோணத்துக்கு தேவதை இல்லையோ, அதனால அதிபதி ராஜா, குருவா இருந்தாலும் வந்திருக்கார். வரும்பொழுது என்ன பண்ணணும், குரு வந்ததுமே எழுந்திருந்து நமஸ்காரம் பண்ணணும். இவருக்கு ஒரு நாளைக்கு திமிர் ஜாஸ்தியா எடுத்து என்ன பண்ண, குரு வந்த பார்க்காத மாதிரி அப்படி இருந்துட்டார். வந்து பார்த்ததுமே நமஸ்காரம் பண்ணுமோ இல்லையோ, இது ஆச்சாரியனை பார்த்த மாத்திரத்தினால எழுந்து நமஸ்காரம் பண்ணணும்ங்கிற சாஸ்திரம் சொல்றது. பார்க்கல, ஆனா குருன்னு ஒரு கோபம் வரலாமா, வந்த குரு இல்லைன்னு குருவுக்கு கோபம் வரும். சார் சிஷ்யன் என்ன பண்ணினால், என்ன பண்ணினாலும் கோபம் வரப்படாது, தப்பு பண்ணுவோம் சார் சிஷ்யன். அதனால நீங்க கோவிச்சுட்டா என்ன அர்த்தம், அவனை உத்தரணம் பண்ணணும். அதுக்காகத்தான குரு இருக்கிறது. இந்த குரு பார்த்தா இவன் நமக்கு மரியாதை கொடுக்கல, இதனால எனக்கு ஒண்ணு குறைஞ்சு போகல, கொம்புக்கு உடஞ்சு போகல, என்ன கொம்பு புழக்கல உடஞ்சது போகல, அவனுக்கா பாடம் வரணும், அவன் க்ஷேமமா இருக்கணும். என்ன பண்ணினா, அன்னைக்கு போனவர் சார், அதுக்கப்புறம் வெளியில எங்க இல்ல, எங்க போனாலும் தெரியும் மூலகத்துல காணல. என்ன பண்றது, இந்திரன் பாக்கிறான், என்னடா குரு வரலையே பிருஹஸ்பதி வரலையே வரலையே பார்த்துட்டு இருக்க, பத்து நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் தேடி பார்க்க சொன்ன, யாரோ தியானத்துல பாருங்கன்னா ஒன்னும் எதுலையும் காணப்படல. அவர் குருவோ இல்லையோ, அவர் இங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு, யாருக்குன்னு தெரியாம திரஸ்கரணின்னு ஒரு மந்திரம் இருக்கிறத யாருக்கும் அறிய முடியாதான ஒரு மந்திரத்தை ஆறு மணி ஜம்மனு உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பாடம் சொல்றதுன்னா ரொம்ப ரொம்ப சார், ஒருத்தர் பின்ன ஒருத்தர் வந்துட்டே இருந்தா எங்க டைமே கிடைக்கும் ஜபத்துக்க, விவகாரம் இன்னும் நல்ல கரைச்சு இருக்க, அவ்வளவுதான். எல்லா மந்திரத்தையும் புறக்கணும்னு உட்கார்ந்துட்டார் அவர் பாட்டுக்கு. இந்த சமயத்தை பார்த்துட்டா ராட்சசாள், அந்த ராட்சசாள் வந்து என்ன பண்ணினா, ரைட் குரு இல்ல, அதனால இவர் இதுதான் கரெக்டான டைம் இவர் அட்டாக் பண்றதுக்குன்னு வந்து சேர்ந்து விட்டார். எல்லாரும் இது விட்டோம்னா இவருக்கு மந்திர பலம் இல்லாம போயிடு, பக்கத்துல நிக்கிறதுக்கு ஒரு மந்திர பலம் இல்ல. மகாவிஷ்ணு விட்ட ஓடி போறார், சாமின்னு ஏதாவது வழி சொல்லணுமா நீங்க ஏதாவது பாருங்க. மகாவிஷ்ணு சொன்னார், இந்த ராஜாக்கள் எப்படின்னா சௌக்கியமா இருக்கிற வரைக்கும் யாரையும் நினைக்கவே மாட்டான், குருவாச்சு யாராச்சும் அவ்வளவுதான், ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா ஓடி வருவா, அது வரைக்கும் இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான், அவ்வளவுதான் விவகாரம். அப்படியே இருக்கிறத அனுக்ஷணமும் ஞாபகம் இருக்க வேண்டாமா, என்ன பண்ணிவிட்ட குருவை மறக்கலாமாப்பா, குருவுக்கு இப்படி அபச்சாரம் பண்ணலாமா, குரு காணலன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு, இப்பதான் இங்க வர, இத்தனை நாள் என்ன பண்ணினேன் பாடம் சொல்லி கொடுத்தாரு. சரி இப்படி ஆயிடுதுன்னு இப்ப எனக்கு என்ன வழி சொல்லுங்க, ராட்சதாள் வந்தாரேன்னு. எல்லாம் அறிந்ததான ஒருவரை நீ குருவாக டெம்பரரியா சேர்த்து போன்ற, எங்க பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாமும் தெரிஞ்சுக்கணும், அந்த தேவ குருவா இருந்தா எப்படி இருக்கணும், சகல வேதங்கள் சகல சாஸ்திரங்கள் நீதி சாஸ்திரங்கள் ராஜ தர்மங்கள் விவகார தர்மங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்படி இருக்கிறவா யாராவது இருக்கான்னு உலகத்துல தேடினா, விஸ்வரூபர்னு தொஷ்டா அவனுடைய புள்ள, அவன் தான் காணப்பட்டான். அந்த காணப்பட்டவரை அவரை வந்து கூப்பிட்டார், நமஸ்காரம் பண்ணி இது போல எங்களுக்கு குருவா வரணும். அவர் பார்த்த இந்த தொஷ்டாங்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் திருச்சீர்ஷானம் துவாற்ற மகனம் மூணு தலை இருக்கு அவனுக்கு பிறக்கிறப்பவே, அப்படி தொஷ்டானுடைய புள்ள. ஆனா சகல வேதங்கள் சகல சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் நீதி சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கா என்ன பண்ணுவான், ஆனா அறக்க என்னடா அது, வேற ஒண்ணு யாரையோ சேர்த்துக்கணுமே சரின்னு சேர்த்துட்டார். அவன் ஒரு கண்டிஷன் சொன்னார், நீங்க சொல்றதெல்லாம் நான் பண்றேன், ஆனா நான் ஏதாவது பண்ணினா அதுக்கு மறுப்பு சொல்லப்படாது அப்படின்ட்டு. இந்திரன் இப்ப ஏதோ ஒண்ணு ஆகணும்னு காரியம் ஆகணும், அடுத்த யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கான், வேற வழி இல்ல, எமர்ஜென்சி, என்ன பண்றதுன்னு அவரை குருவா எடுத்துட்டார். எடுத்த பிறகு என்ன சார், எல்லா காரியமும் பண்ணி வச்சார் சார். இவர் அந்த ஒரு உத்தியோகத்துல ஒரு போஸ்ட்னா தனக்கு பிடிக்காத போனாலும் அதை எப்படி சேர்த்து வச்சாலும் அப்படி அந்த தர்ம பிரகாரமா எல்லாம் பண்ணினா. ஆனா என்ன எடுத்தனர், இந்த தேவதைகளுக்கு வேண்டியதான ஒரு பாகம் யஜ்ய பாகம் இருக்கு பார்த்தா, அந்த யஜ்ய பாகம் குருவுக்கும் உண்டு. அந்த யஜ்ய பாகம் வந்ததுமே என்ன ஆயிடுதுனர், அதை தான் எடுத்துட்டு அப்படியே ராட்சதாளுக்கு அனுப்ப ஆரம்பிச்சுட்டார். அவன் ராட்சதன் தனக்கு வந்தது தன்னுடைய சொந்தம். விவகாரம் என்ன, துபாயில வேலை செய்யறள், காசா வருது அங்க உங்களுக்கு கொஞ்சமா தான் இருக்கு, என்ன பண்றாள், அது அப்படியே இங்க உங்க பந்துக்களுக்கு அனுப்பலையா, அமெரிக்கால இருந்து டாலருக்கு அனுப்பலையா, ஆந்திரால ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஆள் அங்க இருக்கான் தெரியுமா உங்களுக்கு, என்னடா அங்க இருந்து டாலரா வருது, இவ பாட்டுக்கு ஆனந்தமா சொர்க்க லோகத்தினுடைய சுகம் இந்த லோகத்துல அனுபவிக்கிறான். அவன் அங்கே கஷ்டப்பட்டு இருக்கான், ஏதோ இருக்கட்டும். ஏன் சொல்றது, இதே போல இந்த யஜ்ய பாகத்தையெல்லாம் அவளுக்கு ராட்சதாளுக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தாராம். இதை அனுப்பிச்சதுமே இந்திரனுக்கு மகா கோபம் வந்தது. என்னாச்சு இப்ப கோபம் வந்ததுன்னா, சார் நம்ம ராட்சசால ஜெயிக்கணும், நம்ம கிட்ட இருந்து ஃபுட் சப்ளை எல்லாம் அங்கே போயிட்டே இருந்ததுன்னா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும். நேரா வந்து குருகிட்ட நமஸ்காரம் பண்ணி, நீங்க இப்படி யஜ்ய பாகத்தை ராட்சதாளுக்கு அனுப்புறது நியாயம் இல்ல அப்படின்னு அரவர் அவர் சொல்லிட்டார். நான் ஆத்துக்கு போறேன், உத்தியோகம் ரிசைன் பண்ணிட்டேன். கண்டிஷன் என்ன சார், ஜாப் கண்டிஷன் என்ன, நீங்க நான் பண்றத நீங்க நோன்னு சொல்லப்படாது, உங்களுக்கு வேண்டியது எல்லாம் நான் பண்ணி தரேன், ஆனா எனக்குன்னு வந்தா தானே நான் கொடுத்திருக்கேன், என்னுடைய பாகம் எங்களுக்கு வேண்டிய வேலை கொடுத்திருக்கேன், நீங்க யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு இந்திரன் பார்த்தாரான். இப்படிப்பட்டதான குரு வச்சுட்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு என்ன பண்ண, ஒரு நாளைக்கு வந்து பின்னால வந்து அவருடைய தலையை வெட்டி விட்டார், குரு கால் விட்டார். என்ன குருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணிருக்கார் பத்திரிமான இந்திரர், விவகாரம் என்னடா தலையை சிறச்சேதம் பண்ணி விட்டார். என்னடா இப்ப என்ன சொல்ற, ராஜ தர்மம் இது, இது ராஜ தர்மம். எனக்கு நட்டம் வந்தாலும் நான் அழிஞ்சு போனாலும் சரி ராஜ்யம் சௌக்கியமா இருக்கணும், ஆகையால் அந்த ராஜாவா இருக்கேங்கிற அபிப்பிராயத்தில் ராஜ தர்மத்தில் இந்த காரியத்தை பண்ணிவிட்டார். இது பண்ணினதுமே அப்புறம் என்னாச்சு கவனிப்போம், அது அப்புறம் அவருடைய கதை என்னங்கிறது. இப்ப நமக்கு வேண்டிய கதை என்னன்னு, இவரை கொன்னதுமே இவர் அப்பாவுக்கு கோபம் வந்தது, யாரு ஸ்வஷ்டாவுக்கு அவருக்கு கோபம் வந்தது. என்ன ஆச்சுன்னா, ஒரு ஒருவனை ஹிம்ச பண்றதுங்கிறது இன்னொருத்தருக்கு ரைட்டு கிடையாது. யாரு சார், யாரு அடிக்கணும், அம்மா தான் அடிக்கணும், அப்பா அடிக்கப்படாது. பெல்ட் எடுத்துல அப்பாவுக்கு அடிக்கிற அதிகாரம் கிடையாது. யாருக்கு, இந்த சரீரத்தை உண்டு பண்ணின அம்மாவுக்கு தான் இதுல ஹிம்ச பண்ணக்கூடியதான ஒரு அதிகாரம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது குழந்தை யாராவது தப்பு பண்ணினா என்ன சொல்லணும், அவ அம்மா பாட்ட போய் சொல்லணும் தப்பு பண்ணினா, அவன் என்ன கண்டிஷன் பண்ணலாம், இவரே பனிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு கோபம் வந்தது. சார் பிராமணனுக்கு கோபம் தான் என்ன சார் பண்ண முடியும், சக்தி இருக்கா ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன பண்ணினார், தங்கிட்ட வேதம் இருக்குன்னு பார்த்தார், கோபகுண்டத்தை தயார் பண்ணிட்டார், சுவாகேந்திரோர் அப்படின்ட்டார், கோபம் பண்ணி ஆரம்பிச்சிட்டார் மந்திரத்தை, புதுசா ஒரு மந்திரத்தை காயம் பண்ணி சுவாஹா இந்திரசத்ரோர் வர்தஸ்வா அப்படின்னு. இது என்னச்சு, இந்திரனை கொல்லக்கூடியதான பையனை உண்டு பண்ணட்டும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி கோபம் பண்ண ஆரம்பித்தார். இந்த சப்தத்தினுடைய மகிமை என்ன, பையன் உண்டானா சார், அத நடுங்கிவிட்டான். இத பார்த்ததுமே இந்திரன் நடுங்கிவிட்டான். அடுத்த க்ஷணம் பார்த்தாராம், நேரங்க ஓடி வந்தார் இந்திரன், அந்த பிறந்த குழந்தைய மறுபடியும் தலை வெட்டி விட்டார் பிராண போயிட்டு. கோபம் வந்ததே பார்க்கணும் தோஷ்டாவுக்கு, நான் இந்திரனை கொல்லக்கூடியதான பையன் வேணும் அப்படின்னு பறக்க வைக்கணும்னு நான் ஹோமம் பண்ணினேன், இது என்ன வேதம், இது இந்திரனால் கொல்லப்படும் பையன் பிறந்து விட்டாரே இப்படி ஆயிடுச்சேன்னு கோபம் வந்தது. அவர் கவலையே படாத, என்ன ஆச்சுனர், சரி இன்னொரு ஹோமம் பண்ணுவோம்னு இன்னொரு ஹோமம் கொண்டு வந்துட்டார், அக்னி வளர்க்க ஆரம்பிச்சுட்டார், அக்னி புகாந்த பண்ணியாச்சு. என்ன பண்றது, பிரம்மதேவர் அங்கிருந்து ஓடி வர, ஓடி வந்து நிறுத்துங்க யாகத்தை, ஏன்னர் இது பாருங்க, இது தேவ காரியம், இந்திரனை கொல்லக்கூடியதான பண்ணா தேவதைகள்லாம் க்ளோஸ் ஆயிடுவார், ஆகையால் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னர். இவர் பார்த்தார், வேதமானது பிரமாணம் ஆகமம் பிரமாணம்னு சொல்லல, இப்படி ஆயிடுதுன்னர், ஆகம பிராமணியத்துக்கு ஒன்னும் ஆகல, உங்களுக்கு தான் அவசரத்தினால சுவாகேந்திர சத்ரு வர்தத்வான்னு சொல்ல வேண்டியதுல சுவாஹேந்திர சத்ருவர்தத்வ அப்படின்னு கடைசி எழுத்துக்கு அனுதாசம் சொல்லிவிட்டேன். முதல் எழுத்துக்குன்னா நீங்க சொல்லுங்க சுவாஹேந்திர சத்ருவர்தத்வ. என்ன, இந்திரன் சத்ருவாக உள்ளவன், இந்திரனை கொல்ல இந்திரனை கொல்பவன் யாரோ அப்படின்னு பகுரிஹிதமாசம். பகுரிஹிதமாசத்துக்கு ஆத்யோதாத்தமா இருக்கணும். நீங்க தத்புரிஹிதமாசம் பண்ணி வச்சு அந்தோதாத்தமா போயிட்டு சொந்தக்காரன் இந்திர சத்ருவர்தத்வான்னு இப்படி பண்ணிட்டே சுவாமி, தப்பான காரியம் பண்ணி விட்டேல, நீங்க பண்ணிவிட்டு வேதம் பிரமாணம் இல்லேன்னு சொல்றேன். அப்புறம் தான் தெரிஞ்சுட்டாரா, மந்த்ரோஹீனஸ்வரதோ வர்ணதோவா, வேத மந்திரமானது ஸ்வரமோ வர்ணமோ குறைஞ்சுன்னா மித்யா பிரயுக்தோ நசமர்த்தமாக, பொய்யா சொன்னா அது அர்த்தத்தை சொல்லாது. யஜேந்திர சத்ரு ஸ்வரதோ பராதர், அந்த யஜமானனையே கொன்றுபடும். ஆனால்தான் வேதம் சொல்லும் பொழுது குருமுகமாக அத்தியனம் பண்ணினா சொல்லுங்க. அத்தியனம் பண்ணாலோ புஸ்தகத்தை பார்த்தோ இந்த டேப் ரெக்கார்டர் பார்த்தோ கேட்டோ இந்த கதையெல்லாம் வேண்டாம். வேதம் வந்து சுரஸ்ய தாரா நிசிதா துரத்யா துர்கம் வதத்தவையோ வதந்தி அப்படின்னு அப்படித்தான் வரணும். ஆகையால் அந்த ஸ்வரூபமானது மூலாதாராதி பேதேன இதுவரைக்கும் வந்திருக்கு. முக்கழித்தா துவயம் சமயக் விகாசேன பிரசுதம் மித்தம் திருஷ்டம் தளத்வயம் வைகரி ததேவச்ச அங்குரபதவாச்சம் தாதிருஷானாம் தந்ததாம்யமபி அத்யேவா ஷோடச அக்ஷர அங்குராணாம் பிரத்யங்குரம் தளத்வயாது. பதினாறு முளைகள் ஒவ்வொன்றையும் ரெண்டு ரெண்டு பிரிஞ்சிருக்கு. இந்த புளியங்கொட்டைய அதை போட்டையானா அது அப்படி மொட்டிண்டு வரும். அதுக்கப்புறம் என்ன, அது ரெண்டு தளம் இப்படி பிரிக்கும். அது மாதிரி துவாத்ரிம்சத் தந்த சங்கியா சம்பத்திரபி அத்த தானி அங்குராண்யேவ மூர்த்திமந்தி தந்த ரூபாடி, இதான் பல்வர்த்தியா இருக்கு அப்படின்னு. திஜசப்தேஷேன சமாசோக்தி அலங்காரேன அர்த்தாந்தரமபி திஜசக்தி சப்தேஷேன ஸ்லேடைன்னு அர்த்தம். ஒரு பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொன்னா அதுக்கு ஸ்லேடைன்னு பேரு. திஜம்னா ரெண்டு தரம் பிறந்தது. ரெண்டு தரம் பிறந்தது என்ன, பல்லு முதல்ல பறக்கும், அதுக்கப்புறம் ஏழு எட்டு வயசுல கீழே விழுந்துரும், மறுபடியும் பறக்கும், அது ரெண்டாவது அந்த பல்ல பர்மனன்ட். அதே போலயே முதல்ல பிறந்தான் அம்மா வயிற்றுல இருந்து, பிறகு உபநயனம்னு ஒண்ணு பண்ணினா, அந்த உபநயனம் பண்ணினா அது என்னது ரெண்டாவது பிறவி. அந்தனர்களுக்கு என்ன பேரு, திஜம்னு பேரு. திரைவர்ண காலத்துலாம் திஜான்னு பேரு. அதனால சமாசோக்தி அலங்காரேன அர்த்தாந்தரம் அபி வேதாதியோ வித்யாஹே பிராமணமேவ ஆசிரித்ய திஷ்டந்தி. வேதாதி வித்யைகள்னா பிராமணன் ஆசிரிச்சு நிக்கிறது. சப்தமோ சப்தமானது ஒண்ணு ஆசிரிச்சு இருக்கணுமோ, அதனால அந்த சப்தம்ங்கிறது குணம். சப்தமானது குணம், குணமானது திரவியத்தை ஆசிரிச்சிருக்கணும். அது எந்த திரவியத்தை ஆசிரிச்சிருக்கு, ஆகாசம்ங்கிற திரவியத்தை ஆசிரிச்சிருக்கு. இங்க வேத சப்தமானது எதை ஆசிரிச்சிருக்க, பிராமணன் ஆசு வித்யாக வை பிராமணமா ஜகாமா, பிராமண இடத்துல வந்து சேர்ந்திருக்கான் வித்ய சேவதையே, அதை காப்பாடணும்னு. யோக்யாய சிஷ்யாய தேயா, பத்திரமா காப்பாத்திருந்து யோக்கியமான சிஷ்யனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அதான் சொல்றார். வேதாதியோ வித்யாஹே பிராமணமேவ ஆசிரித்ய திஷ்டந்தி வித்யாஹ வை பிராமணமா ஜகாமா இதி ஸ்ருதே தேன அப்ரதிஷ்டா சத்யஹ அந்யத்ர விஸ்தாரம் விஸ்தரம் ப்ராப்ருவந்தி. அது அங்கே இருந்து எல்லா இடத்திலையும் சிஷாலிடத்திலையும் பரவர்தம். அத ஹேதோஹோ பிராமணா ஏவ வித்யாங்குர ரூபா, அதனால பிராமணால என்ன, அந்த படிப்புக்கு பீஜம் மாதிரி இருக்கிற அங்குரம் மாதிரி இருக்கிறவ. ஒரு குருன்னா அந்த குருகிட்ட பத்து பேர் வேதாந்தம் வாசிப்பா, நூறு பேர் வியாக்கரணம் வாசிப்பா, ஐநூறு பேர் நியாயம் வாசிப்பா. வேதாந்தம் ரொம்ப குறைச்சு, நீ வந்து ஒருத்தர ரெண்டு பேரை வாசிக்கட்டுமா வேண்டாமா யோசனை பண்ணுவான் முழுக்க என்ன அப்படி. அதுதான் சாஸ்திரங்கள் என்ன அப்படி. அதனால அந்த பிராமணா ஏவ வித்யாங்குராக்கியா தத சுத்த வித்யா சுத்தா நிர்மலா சதி, நிர்மலமாக அப்பழுக்கற்றதாக இருந்தது. வித்யாங்குராக்காராக்கசதி, வித்யைக்கு அங்குரமாக இருந்து யாவத் த்விஜானாம் பிராமணானாம் பங்கிதா பிராமணாளுடைய வரிசைய மாதிரி தத்வயேன உஜ்வலிதா உஜ்வலா, இப்படி பிராமணாளுடைய வரிசைகளாக பிரகாசிக்கிறது. பிராமணானாபி அம்பாமுக நிஸ்ருதத்வேன, பிராமணால் எங்கெந்து வந்தா அம்பாளுடைய முகத்துல இருந்து பிறந்தா. பிராமணோ ஜமக மாதே பாகோராஜன்ய கிருதா, பிராமணால் எங்க இருந்து வந்தா அந்த அம்பாளுடைய முகத்துல இருந்து பிறந்தா. அதனால முகத்துல இருந்து பிறக்கிறதுனா வாயில இருந்து வெளியில வருதுன்னா பல்லு. அதே போல பிராமணால் அம்பாளுடைய முகத்துல இருந்து ஆயாதான் நிஜபத சிலேட்டம் இருக்குன்ற. அதனால பிராமணான அம்பா முகான் நிஸ்ருதத்வேன தயேவ மூர்த்திமந்தாக தந்தாக இது தாத்பர்யம். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் நாலாவது அர்த்தம், யத்வா சுத்த வித்யா சபாலா சத்வாதசாப்தாம தங்கினி இத்தியாதி கிரமேண அனுத்தர பரியந்தா த்வாத்ரிம்சத் தீட்சாஹ, 32 தீட்சைகள் இருக்கு சாஸ்திரத்தில். சுத்த வித்யா சபாலாச்சா, முதல் தீட்சை என்ன சுத்த வித்யா, அதுக்கு அடுத்ததான தீட்சை பாலா. பரசுராம கல்பசூத்திரத்துல அவருடைய மதத்துல முதல் தீட்சை பாலைக்கு, ஆனா இப்ப சம்பிரதாயத்தில் இருக்கிறது முதல் தீட்சை பஞ்சதசிக்கு. என்ன சார் இப்படி மாத்தின்றே இருக்கல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம சில சமயத்துல பரசுராம சம்பிரதாயம் எடுத்தோமா, சில சமயத்துல கௌடபாத சம்பிரதாயத்தை எடுப்போம். கௌடபாதர் பஞ்சதசிக்கு தீட்சைங்கிறார், தத்தாத்திரையே வேண்டாம் சோடசிக்கு தீட்சை பண்ணுங்கிறது. என்ன பண்றது, ஏதோ ஒண்ணு எடுத்துக்கணும். விவகாரம் என்ன, இந்த தீட்சை சுத்த வித்யாச பாலாச்ச துவாதசார்தா. பாலான மூணு எழுத்து தான் சார், நீங்க ஆறு எழுத்து கொடுக்கறேல சார், பாலான மூணு எழுத்துன்னு சொல்றேன். என்ன துவாதசார்தா, 12 பாதி என்ன சார், ஆறு. அப்படி ஒண்ணு மூண சொல்றது இல்லைன்னா ஆறு எழுத்தா சொல்றது. துவாதசார்தா மதங்கினி, இப்படி 32 தீட்சைகள் இருக்கு. இதுல கடைசி தீட்சை என்ன சார், நர் கடைசி தீட்சை முதல் எழுத்து, ஆயில முதல் எழுத்து. என்ன சார் இப்படி சொல்லிட்டு கடைசி எழுத்து, நர் வியாக்கரண வாசி இருக்கீடா, வியாக்கரணத்துல முதல் சூத்திரம் விருத்தி ராதீஷ், முதல் சூத்திரம் என்னடா நர் ஆ இந்த மூணுக்கு விருத்தின்னு பேரு. என்ன இந்த மூணு இதான் பேர் வைக்கிற சாஸ்திரம் இப்படி ஆரம்பிக்கிறது விருத்தி ராதை. அப்ப ஆதைச்சு விருத்தின்னு சொல்லணும் சார், இவனுக்கு ராமன் என்று பெயர். உத்தேசம் இவனை காட்டி இவனுக்கு ராமன் சொல்லணும். சோ ஆதைச்சு விருத்தின்னு சொல்லணும், விருத்தி ராதை திருப்பி சொல்லிவிட்டாரே மகாபாஷித்தவர். இதை மேகம் ருஷ்யதா, ஏதோ முதல்ல ஒரு சொல்லிட்டாரு கோபிச்சுட்டாரு நேர் அப்படிங்கிற. ஏன்னா இந்த விருத்திங்கிற சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறேன், மங்களாதீனி மங்களவந்தானி மங்களாந்தானி வீரபுருஷா பிரதந்தே, எதையும் ஆரம்பிக்கிறப்ப முதல்ல நல்ல வார்த்தையோட ஆரம்பிக்கிறோம். என்ன பண்றது, சில பேர் பேச முதல்ல தும்மிட்டான், அவனே தும்மிட்டான். இன்னொருத்தர் தும்மினா அப்பதான், அவனே தும்மிட்டான் விவகாரம் பண்ணார். தும்மிட்டு தும்மா ஐயோங்கிறான், அப்புறம் தலையில அடிச்சுக்கிறான். என்ன செய்யறது, 10 பேர் 1000 பேர் இருக்க அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு. பேசும்பொழுது மங்களமா பேசணும், ஆரம்பிக்கிறப்பே மங்களமா இருக்கு. அதனாலதான் தர்ப பவித்திர பாணியா இருந்துட்டு தர்பாசனத்துல உட்கார்ந்துட்டு கிழக்கு முகமா உட்கார்ந்துட்டு பகவான தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மகாபாஷ்யத்தை எழுத ஆரம்பிச்சாராம். ஒரு எழுத்து தப்பா வருமா அந்த மகாபாஷ்யத்துல, அதனால விருத்தி ராதை அப்படின்னு கையிட்டக்காரர் தீர்க்கட்டம். அப்படிப்பட்டவர் இப்படி விருத்தி ராதைச்சுன்னு ஆரம்பிச்சவர் கடைசி சூத்திரம் போனார். 8 அத்தியாயம் முடிஞ்சு கடைசியில கடைசி சூத்திரம் சார் அப்படிங்கிற இது என்ன, அதுதான் கடைசி சூத்திரம். இதுவரைக்கும் விவரத பிரயத்னமா இருக்கக்கூடியதான சம்பிரத பிரயத்னமா இருக்கிற ஆகாரம் இனிமேல அது சம்பிரதம், விவாரமா இருந்தது சம்பாரம் ஆயிடுது. அதுக்கு எஃபர்ட், ஒவ்வொரு எழுத்தும் சொல்றதுக்கு வேண்டியதான பிரயத்னமும் சாஸ்திரம் சொல்ற பர்யந்தம் அது விவரத்தமா இருந்ததுதான். சாஸ்திரம் முடிஞ்சதுமே வெளியில வந்ததுமே அது மாறிட்டான். அதே மாதிரி முதல் எழுத்தா இருந்ததான ஆகாரமானது கடைசி தீட்சை வரும்பொழுது அது கடைசி எழுத்தா போயிடும். அனுத்தரம் எதற்கு, எது உத்தரமாக இல்லையோ அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அனுத்தர தீட்சை. அந்த எழுத்த தீட்சையா கொடுக்கறதுங்கிறத கடைசி தீட்சை. இப்படி 32 தீட்சைகள் இருக்கு. சுத்த வித்யாச பாலாச்ச துவாதசார்த்தாம தங்கினி இத்தியாதி கிரமேண அனுத்தர பரியந்தா துவாத்ரிம்சத் தீட்சாஹ தந்திரேஷு பிரசித்தாஹ, 32 தீட்சைகள் தந்திரத்துல பிரசித்தம். தத்விஜ பங்கி பதேன உச்சந்தே தீட்சாயாஹ அபி ஜன்ம ரூபத்வா. தீட்சைன்னா என்னது சார், அது ஒரு பிறவி. இப்படி சொல்லுங்கள், உபநயனம் எப்படி அது ஒரு பிறவி. அதே போல தீட்சன்னா அது ஒரு பிறவி. அத தீட்சாம் பிரவக்ஷாமி சர்வகாமார்த்த சித்திதாம் யாம் வினா நைவ சித்தியாத் மந்திரோ வர்ஷதைரபி. கௌதம தந்திரம் சொல்றது இந்த தீட்சையை பற்றி நான் சொல்ல போறேன். இந்த தீட்சையானது சர்வகாமார்த்த சித்திதா, எந்த மந்திரமா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த பிறவியில சித்தியை கொடுக்கணுமா அதுக்கு. யாம் வினா தீட்சை இல்லாத போன நைவ சித்தியாத் மந்திர வருஷ சதைரபி, நூற்று கணக்கான வருஷங்கள் நீங்க பண்ணினாலும் அது அது பலத்தை கொடுக்காது. அப்படின்னா ஏன் கொடுக்காது? அதுக்கு வேண்டியதான சக்தி முதல்ல இல்ல, அந்த இம்பட்டஸ் இல்ல. ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு ஒரு சக்தியோட ஆரம்பிச்சா தான் அது வேலை செய்யும். தீட்சான்னு சொல்லல சார், இதுக்கு என்ன அர்த்தம்? திவ்யம் ஞானம் எதோ தத்யாது குறியாச்ச பாப சம்சயம். எதனால உங்களுக்கு இப்பிறவியில திவ்ய ஞானம் ஏற்படுமோ, இப்பிறவியில மனசுல இருக்கக்கூடியதான சகல விதமான கண்ணுக்கு தெரியாததான பாபங்கள், மகா பாபங்களை பாதகங்கள் உட்பட எல்லாம் அழிஞ்சு விடுமோ. குறியாச்ச பாப சம்சயம் தஸ்மா தீட்சே திசம்ப்ரோக்தா தத்யாதுங்கிறதுனால தி, பாப சம்சயம் சாப்ரோக்தா தேசிகை தந்திர வேதிமிகி அப்படின்னு. இப்படிப்பட்ட இந்த தீட்சையில தேவி தீட்சா விஹீனத்ய ந சித்தி ந சத்கதிஹி, தீட்சை இல்லாதவனுக்கு சித்தி மந்திர சித்தி ஏற்படாது, சத்கதியும் ஏற்படாது. தஸ்மா சர்வ பிரயத்னேன குருனா தீட்சிதோ பவேது. அதனால ஏதோ ஒரு பிரயத்தனால குருனால தீட்சைய அடையணும் சொல்லிவிட்டார. அந்த தீட்சையானது தீட்சிதோ பிராமணோ யாதி பிரம்மலோகம நாமயம். இந்த பிராமணனுக்கு தீட்சை கிடைச்சதுன்னா அவன் இந்த பிறவி முடிஞ்சதுமே அவன் உத்தராயண மார்க்கமாக பிரம்மலோகத்துக்கு போகிறான். இது உபனிஷத்துல வித்யாஞ்சா வித்யாஞ்சா யத்தத்வேதோ பயகஸ்தா அவித்யயா மிருத்யம் தேர்த்வா வித்யயா மிருதமஸ்ருதே சம்பூதிஞ்ச விநாசஞ்ச யத்தத்வேதோ யுபகஸ்தா விநாசேன மிருத்யம் தேர்த்வா அசம்பூத்யா அமிர்தமஸ்ருதே அசம்பூத்யா அமிர்தமஸ்ருதே. உபாசனை எப்படி பண்ணனா, உருவமற்றதா நானே அந்த பிரம்மம் என்று உபாசனை பண்றது சப்தஸ்வரூபம். ஆகியால் தான் முதல்ல அம்பாள நீங்க சொல்லும் பொழுது அருணாம் கருணா தனங்கிதாட்சியம் அப்படின்னு சதுர்புஜே சந்திரகலாவசன் சொல்லி அதற்கு பிறகு அந்தர்யாகத்தை கொண்டு வந்து உருவம் இல்லேன்னு சொல்லி சப்த பிரம்மே உருவம்னு சொல்லி அதுவும் இல்லேன்னு அவ்யக்தமான ஒரு ஸ்வரூபம்னு நம்ம சொல்ல போறோம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூப உபாசனை பண்றவா பிரம்மலோகத்துக்கு போறா. சோ புரிய தீட்சிதோ பிராமணோ யாதி பிரம்மலோக மனாமயம் இந்திரலோகம் சத்ரியோபி பிராஜாபத்தியம் ததாபிதா அப்படின்னு அவாவா அந்தந்த லோகத்துக்கு போற. ஆகையால் பிரம்மலோகத்துக்கு போறது இது சுலபமான ஒரு வழி. பிரம்மலோகத்துக்கு அச்சராதி மார்க்கத்துல போனா இந்த வழியா போனேன்னா அவன் திரும்பி வர்றதில்ல. நச புனராவர்த்ததே நச புனராவர்த்ததே. அங்கேயே அவளுடைய சனகசனந்தனாதிகள்னால சொல்லப்பட்டு வேதாந்த ஞானம் வந்து கிரமமுக்தியை அடைவா. இது உபனிஷத்துல சொல்லியிருக்கு சார். உபநிஷத்துல அச்சுராதி மார்க்கம் சொல்லியிருக்கு, உபநிஷத்துல தீட்சையை பத்தி சொல்லியிருக்கோ. கதை சொல்லல நீங்க. சாகல்யர் ஒரு பிராமணர் யாஜ்ஞவல்யரை கேள்வி கேட்டார். யாஜ்ஞவல்யர் பத்து திக்குகளையும் தானா இருக்கேன்னு சர்வ வியாபக மூர்த்தியா வந்து பேசிட்டு இருக்கார். அவரை போய் சாகல்யர் கேட்கிறார், கிங் தேவதோ சாம் உதி சாம் திச்சி சோம தேவத இது சதோ மக்கத்மன்பதிஷ்டிதேதி சத்யேதி தஸ்மாதபிதிஷ்டிதமாஹோசத்யம்வதேதி சத்யேகேவதிஷ்டாப்ரதிஷ்டிதேதி தஸ்மின்னுசத்யம்பிரதிஷ்டிதேதி ஹோவாச ஹ்ருதயமேவஹி சத்யம் ஜானாதி ஹ்ருதயேகேவசத்யம்பிரதிஷ்டிதம்பவதி ஏவவேயேதத் உபநிஷத்துல மூணாவது அத்தியாயத்துல ஒன்பதாவது பிராமணம். அதுல இந்த மந்திரம் விசேஷமாக 29வது மூணாவது கண்டிகை. அவர் சொல்ற கிம் தேவதோஸ்யாம் உதீச்சாம் திஷ்யதீதி. உதீச்சாம் வடக்குல யாரு தேவத அப்படின்னு. சோம தேவத இது இங்க வடக்குன்னு மேலேன்னு அர்த்தம். மனுஷன் உட்கார்ந்துன்னா மேல் மேல இருக்கக்கூடியதான தலையில எந்த தெய்வத? சோம தேவத இது. சதோ சதோ மக்கஸ்மின் பிரதிஷ்டித இது தீட்சாயாமிதி கஸ்மின் நுதீட்சா பிரதிஷ்டிதேதி சத்தியே சத்தியம் இருக்கணும். சத்தியம்னு அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம் அறிஞ்சிருக்கணும். தஸ்மாதபி தீட்சிதமாக சத்தியம் வதேதி. அந்த தீட்சை ஆனவரு அவனுக்கு சத்தியமான உண்மையான ஒரு தத்துவத்தில் தான் அவன் மனசுடைய போகும். வேற எங்கேயாவது லௌகிக விஷயங்கள்ல போகாது போகப்படாது, போனா அவன் தீட்சை ஆகலேன்னு அர்த்தம். சத்யே கேவ தீட்சா பிரதிஷ்டிதே ஜெகஸ்மின் சத்யம் பிரதிஷ்டிதம் இது ஹிரத ஏதி. எங்கே அம்பாளை எங்க பார்க்கலாம்? இங்க இதயத்தில் ஹிரதய இது. யோ வாட ஹிருதயே நெய் சத்யம் ஜானாதி. பிரம்மத்தை எங்க இருந்துக்கிற ஹிருதயத்துல. ஹிருதயே கேவ சத்யம் பிரதிஷ்டிதம் பவதி கேவமேவயே தத்யாக்கியவல்க்ய அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாம் மைண்டே இருக்க. ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த தீட்சாங்கிற ஒரு தத்துவமானது உபாசனா மார்க்கத்துல இருக்குன்னு சொல்லி அந்த சாக்கல்யம் இருக்க சொன்னார். கடைசியில சாக்கல்யம் கதை என்னாச்சுன்னு பிரம்மிஷ்டனா இருக்கக்கூடியதான யாக்கியவர்க்கியனை எதிர்த்து பேசுற. என்ன ஆகும்? அவர் தலைக்கீழ் விழுந்திருக்கு. சிஷியெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு சரீரத்தின்னு போறார். காட்டுல இருக்கிறவள இவர் வந்து மூட்டையை ஜனகருக்கு மூட்டையை கொடுத்தாரு எடுத்துட்டு போனா அதையும் உடச்சு எடுத்துன்னு போயிட்டான். கடைசியில் அவருக்கு அவரது தேகக்கிரையை கூட ஏற்படல போங்கன்னார். சுகாரம் முழுக்க அப்படி ஆயிடுது அந்த கதை. அது டிராஜடின்னு எல்லாம் காமெடியே வாசிக்கூடாது. சில டிராஜடி ஹேம்லெட் மாதிரி இருக்கணும், அப்பதான் அது வசம். எல்லாமே காமெடியாவே பார்த்துட்டு கொஞ்சம் விஷாதாந்தமா இருக்க வேண்டாமா? ராமாயணத்துல விஷாதாந்தம் இல்ல. விஷாதாதி விஷாத மத்தியம் விஷாதாந்தம். ராமாயணத்தை ஒரு மனுஷன் வாசி கண்ணுல ஜலம் விடல என்ன, அவன் மனுஷன் இல்லைன்ன. ராமாயணமே தான் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கருண ரசம் தான். ராமன் ஆழலாரு பாருங்க என்ன பண்ண. ராஜாத் வனே வாச சீதா நஷ்டா ககோஹதா ஈதாயம் ஈதி அம்மா லட்சுமி நித்தஹேதபி பாவகம். எனக்கு அக்னி பகவான் ஹெல்ப் பண்றதுக்கு வந்தாரையானால் அக்னி பகவான் வேற யாரோ சுற்றுவார் சார். அப்படி நம்ம ஜாதகம் 12 வீட்டுலயும் சனி பகவான் இருக்கார். ஒரு வீட்டுல இருந்தா பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேங்கிற ராமனே இப்படி அழற. இப்ப நீதி பேர் சொல்லலாமா? சொல்லுங்க பாக்கலாம். அது மாதிரி ஏன் சொல்ல வந்தேன்னா, அது போல தோஷங்கள்லாம் வராது அப்படின்னு அவருடைய சரித்திரம் அப்படியாச்சு. என்ன இப்படிப்பட்டதான தீட்சைகளை உடையவர். அதான் தீட்சாயாபி ஜன்ம ரூபத்வா உபநயனாபேட்சையா த்விதீயத்வா. முதல்ல உபநயனம், பிறகு இது ரெண்டாவது பர்த். முதல்ல உபநயனம்ங்கிற ஒரு பர்த், அதுக்கு மேல வரக்கூடியதான ரெண்டாவது பர்த். ஸ்திரீகளுக்கெல்லாம் முதல் பர்த்தே உபநயன ஸ்தானமான விவாகம். அதுக்கப்புறம் ரெண்டாவது துஜமா இருக்கக்கூடியது என்ன, தீட்சையினால தான். புருஷாளுக்கு எப்படினர், தீட்சா ஜென்ம திருத்தீயம் சியாது அப்படின்னு இருக்கே சார். அது புருஷாளுடைய வச்சனம். ஏன்னா மாதுருதரா ஜன்ம மேலன அபிப்பிராய கத்வேன அவிரோதா. அம்மா வயத்திலிருந்து பறக்கிறது ஒண்ணு, உபநயனம் ரெண்டு, தீட்சை மூணு. அப்படி சுத்த வித்யா திரட்சரி. சுத்த வித்யாங்க திரட்சரி, பாலா திரட்சரி சொல்லப்படாதீங்க, சுத்த வித்யா திரட்சரி. சைவ அங்குரம் ஆரம்பா எஸ்யாஸ்தா சுத்த வித்யாங்குராகாரா. இந்த இடத்துல சுத்த வித்யாங்குரா ஆகாரான்னு இருக்கோ இல்லையோ, சுத்த வித்யாங்குரா ஆனப்புறம் அந்த ஆகாரான்னு பிரிச்சு அது நடுவுல ஒரு ஆவை சேர்த்துங்கன்னு. இந்த ஆங்கிறது ஒரு உபசர்க்க நடுவுல இருக்கான். சுத்த வித்யா ஆகாரா அப்படி சேர்த்தா சவர்ணோ தீர்த்தா சவர்ண மார்க்கம் சுத்த வித்யான் புறாக்காரான் ஆயிடுதான். இந்த ஆ இருக்குங்கிற அகாரே சேத்திர ஆங்கப்பரதா ஆங்னு உபசர்க்கம். ஆங் அபிவிதி மரியாதை, ஆங் மரியாதை அபிவித்யோ அப்படின்னு சமாச சூத்திரத்தை சொல்லியிருக்கார். அதனால அகார பிரஸ்லேஷேன அங்குரையோகோ அபிவிதி அனுத்தர வாசகத்வேன அனுத்தர பர்யந்த இத்யர்த்தா. இந்த அங்குரங்கிறது எது வரைக்கும் சேர்றது, ஆ வரைக்கும். ஆங்கிறது என்ன, கடைசி தீட்சை. இப்பதான் சொன்னேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதோ இல்லையா, அது அந்த பாணினி கூட விருத்தின்னு சொன்னாரோ இல்லையா. விருத்தின்னு என்ன அர்த்தம், வளர்றது. வளர்றது முதல்ல எங்க இருந்து வளர்றது, சுத்த வித்தியில இருந்து வளர்றது. அதனாலதான் சுத்த வித்தியை சொன்னார் அவர். இப்படி அங்குரையோ அபிவிதி அனுத்தர வாசகத்வேன அனுத்தர பர்யந்த இத்யர்த்தா. சுத்த வித்யாங்குராச்சா சா அகாராச்சா சா த்விஜவங் திஷ்ட. இப்ப இந்த நாம எப்படி இருக்கணும், முதல்ல சுத்த வித்யாங்குர ஆகார த்விஜபங்கி த்வயோஜ்வலான்னு சொன்னேன். இப்ப எப்படி சொல்றேன், சுத்த வித்யாங்குரா ஆகாரா த்விஜபங்கி திஷ்ட அப்படின்னு கர்மதாரக சமாசம். துவந்தம் இல்ல, கர்மதாரய சமாசம். இது கர்மதாரய உத்தரம். தஸ்யா த்வயேன உஜ்வலா, இது ரெண்டு நாளையும் பிரகாசிக்கிறவள். பாசமான இத்தி விக்கிரக சம்பிரதாய கிரம ஆயாதா, சம்பிரதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடியதான துவாத்ரிம்சத் தீட்சித அந்த கரணைஹி, 32 தீட்சைகளான அவர்களுடைய மனசுனால புருஷ தௌரேயரேவ லப்யா, அப்படிப்பட்டதான மிக சிறந்ததான ஜன்மாந்தரத்துல பாக்யம் பண்ணினதான புருஷ தௌரேயர்கள் அடையக்கூடியவள். நான் ஏரிஜி பாவஹா, இப்படி ரெண்டு நாமாக்கள்னால அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை மந்தஹாசத்தை புன்சிரிப்போட இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை சொன்ன. ஹாசம், மந்தஹாசம், அட்டஹாசம், விகடட்டஹாசம், இப்படி சிரிப்புகள்ல பேதம். ஹாசம்னு சிரிப்பு, மந்தஹாசம்னு என்ன அர்த்தம், அந்த இரண்டு உதடுகள் மட்டும் கொஞ்சம் பிரியணும், அதுக்குள்ள பல்லு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், இருக்கா போல தெரிஞ்சதுன்னா அதான் மந்தஸ்மிதம்னு. அப்படி எப்பொழுதுமே புன்சிரிப்போட இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாளுக்கு. ஆகையால் உபாசனை பண்றவள் முதல்ல ஒண்ணு கத்துக்கணும், அழறதை நிறுத்தணும். ஏன் சுவாமி அழுது என்ன பிரயோஜனம் உண்டோ, ஒண்ணும் கிடையாது. பிராரப்த கர்மாவனால வரவேண்டியது வந்தாச்சு. ஆனா என்ன பண்ணணும்னா, இனிமேல அம்பாளுடைய காலை பிடிச்சாச்சு இந்த ஜென்மாவில, இனிமேல ஜென்மா இல்லாம நம்ம பண்ணிக்கொள்ளணும். உலகத்தை எல்லாம் இந்த சரீரம் வந்ததுனால தானே அம்மா அப்பா அண்ணா தம்பி ஆத்துக்காரர் குழந்தைகள் இவன் இல்ல. இந்த சரீரத்தினுடைய சம்பந்தமே தவிர ஆத்மாவோட சம்பந்தம் உண்டா? எவருக்கு வாரே என்னமா தெரியல, உங்களுக்கு பசி வந்தா உங்க ஆத்துக்காரர் சாப்பிட்டா பசி குறைஞ்சு போயிடுமா? ஆனா ஆத்ம தத்துவத்தை அறியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நாம தான் சிரமம் பண்ணணும். ஆனா பட்டா பிரயோஜனம் உண்டா சார், இந்த ஜென்மாவெல்லாம் அடைய முடியுமா? உங்களுடைய முகத்துக்கும் நவவித்ரும பிம்பத்வின் யக்காரி ரதனத்ததா சுத்த வித்யான் புராகார துஜமந்திஜ்வயோஜ்வல அப்படின்னு இரண்டு நாமாக்கள்னாலே உங்களுடைய திருமுக மண்டலத்தை சொல்லல, பார்க்கடல் மாதிரி இருக்குமா உங்களுடைய முகம். ஆனா நான் யோஜனை பண்ணி பார்த்தேன், பார்க்கடலுக்கும் உங்களுடைய திருமுக மண்டலத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா, வித்தியாசம் உண்டான்னு. ஸ்ரீராப்தே ரபிஜயிலராஜதனையே துவன்மந்தாசஸ்யச ஸ்ரீகாமாட்சி வலட்சிமோ வலட்சிமோ வனிஜே கிஞ்சித் ப்ருதம் ரூமே. உங்களுடைய திருமண்டலத்துக்கும் திருமுக மண்டலத்துக்கும் பார்க்கடலுக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். கிஞ்சித் பிதம் ரூமே, ஒரு பேதத்தை சொல்றேன். என்ன? ஏகஸ்மை புருஷாய தேவி சததவ், இந்த சமுத்திர ராஜா இருக்காரே பார்க்கடல், ஒரே ஒரு புருஷனுக்கு கொடுத்தாராம், ததவோ கொடுத்தார். லக்ஷ்மியும் கதாசித் புரா, லக்ஷ்மி மகாதேவியே மகாவிஷ்ணுவுக்கு புருஷன் அவருக்கு கொடுத்தார். ததவ் லிட்டு பிரயோகம், கொடுத்துட்டார் கொடுத்தார்னா நீ நானும் பார்த்தேனா, லிட்டுன்னா பர்ஃபெக்ட் பாஸ், லிட்டு சொன்னீங்கன்னா நான் பார்க்கல சார் ஆனா கொடுத்தார், அவ்வளவுதான். யாரும் சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க பார்த்தீங்களா மகர்ஷி கொடுத்தத மகாவிஷ்ணுவுக்கு? ஆனா நம்பர் ஏண்டா சாஸ்திரம் சொல்றா நம்புறார், அவ்வளவுதான் தவிர பார்த்தாரோ பார்க்கல. அதனால அந்த கவி சொல்றார், ஏகஸ்மை புருஷாய தேவி சததவ, ஒருவரே ஒருத்தர் தான் கொடுத்தார். ஏகஸ்மை, பத்து பேர் கொடுக்கிறதுக்கு என்ன சார், ஏகஸ்மை புருஷாய சததவ லக்ஷ்மியும் கதாசித் புரா, தெரியலையே எனக்கு. ஆனா அம்மா உங்களுடைய திருமுக மண்டலம் இருக்கு பார்த்தால, சர்வேபியோ விதத்யசவ, உங்களுடைய திருமுக மண்டலம் எல்லாருக்கும் வாரி வழங்குறேன், தசாத்யசவ கண்ணால பாக்கிறேன், மூக்கனாக இருந்து பேச்சு வராத இருக்க எனக்கூடிய இவ்வளவு ஸ்லோகங்கள் எழுதி எடுத்து சொல்லக்கூடியதான சக்தியை கொடுத்தல. உலகத்துல ஒவ்வொரு வியக்தி பேசலான்னா, கடுமையா பேசுறானோ மெல்லமா பேசுறானோ இனிமையா பேசுறானோ கர்க்கசமா பேசுறானோ, பேசுற சக்தி அம்பாளால் தான் வந்ததுன்னு. ஆகையால் சர்வேபியோ சததம் கொடுத்துட்டே இருக்கா, எத்தனை பேருக்கு வாடி கொடுத்தாலோ, எத்தனை கவிகள் உண்டானாலோ, எத்தனை பேர் மகாத்மாக்கள் உண்டானாலோ, எத்தனை பாஷையில பேசிட்டு இருக்காளோ, இதெல்லாம் யாருமா உன்னுடைய திருமுக மண்டலத்தினால வந்தது. சர்வேபியோ தாத்தா தம் ஆல்வேஸ் கொடுத்துட்டே இருக்கா, கொடுத்துட்டே இருக்க போறா. எதன லக்ஷ்மியும் வாகீஸ்வரியும் வெறும் வார்த்தை நல்லா பேசுறார் சார் கிடையாதுன்னு, லக்ஷ்மியும் வாகீஸ்வரியும் நல்லா பேசுறா, வாழ்க்கையில சௌக்கியமா இருக்கா, இது உங்களுடைய முகமண்டலம். அதனாலதான் சுத்த வித்யான் புராகார த்விஜபந்தி த்வயோஜ்வலா, அம்பாளை இப்படி தியானம் பண்ணினீங்கன்னா சகல சௌபாகியங்களும் ஏற்படும், மனசுக்கு சாந்தி ஏற்படும். நம்ம பேசுற பேச்சு இந்துத்தருடைய மனச நோகடிக்கப்படாது. நீங்க என்ன வச்சாலும் எனக்கு கோபம் வரப்படாது, அதுதான் கௌரவம். இன்னொருத்தர இறந்த ஜென்மாவையும் நான் எடுத்து தப்பாக பேசவே படாது. ஜிஹ்வா மே மது மத்தமா, வேத சொல்ல மது மத்தமா, அழகா பேசணும். அப்படி இருக்க வேண்டாமா? அப்படி இன்னொருத்தருக்கு இனிமையா பேசும்படிய திறமை இருந்தா பேசுங்க, இல்லைன்னா மௌனம் சர்வார்த்தாது, பேசாம இருக்கு. அப்ப தெரிஞ்சுப்பா மகாகவி போல இருக்க பேசலன்னு நினைச்சிட்டு இருப்பா, அப்படியாவது இருக்கட்டும். என்ன சொல்றது, ஏ கோகிலமே காக்காவே கத்தாதேன்னர், என்னர் மாம் கோகிலம் மன்மகே, நீ இந்த மாமரத்துல இருக்க ரசால மரத்துல இருக்க, உன்னை நான் கோகிலன்னு நினைக்கிறேம்மா. என்ன காக்காவும் கோகில குயிலும் எப்படி இருக்கும், பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், வாயை திறந்தாதான் விஷயம் தெரியும். அந்த வாக்குல வேகம் சாரோட அதுல சேர்ந்த வேற சீக்காய கலந்து அதுல வாயில விட்டுட்டு உங்களை புறத்துக்கு வச்சாரோங்கிற, அப்படி இருக்கப்படாது. நம்ம வாக்கு நல்லா பேசணும், இன்னொருத்தருடைய மனசை ரஞ்சிக்கணும், அவளுடைய ஒரு சந்தோஷம் நம்ம அனுபவிக்கணும். இதுக்கு அம்பாளுடைய கடாட்சம் தேவைங்கிறதான். பெருசா இருக்கணும், ஒரு 10 நிமிஷம் ஜாஸ்தியா எடுத்த இதுக்கு மேல் பாகம் அடுத்த வாரம் புதன்கிழமை, மணி வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை புதன்கிழமை கொட்ட விட்டுற போறாள், புதன்கிழமை அடுத்த பார். ஹரி ஓம்.